நண்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் விமல் சுக்கநாதன், ஜெயபிரகாஷ் நல்லுசாமி ஆகியோர். உக்ரைனின் கிழக்கு வட்டாரத்தில் சட்டவிரோத ஆக்கிரமிப்புகளை ரஷ்ய ஆதரவாளர்கள் கைவிட்டுவிட வேண்டும் என்று அனைத்துலக உடன்படிக்கை ஒன்று ஏற்படுத்தப்பட்டும் கூட கீவின் தற்போதைய இடைக்கால அதிகாரிகள் ராஜினாமா செய்தால் மட்டும்தான் தாங்கள் கட்டிடங்களை விட்டு வெளியேறுவார்கள் என்று ரஷ்ய ஆதரவு கண்டனக்காரர்கள் நிபந்தனையிட்டிருக்கிறார்கள். இடைக்கால அரசாங்கத்தினரும் அதிபரும் சட்டவிரோத சதிப்புரட்சி ஒன்று மூலம்தான் பதவிக்கு வந்தவர்கள். எனவே அவர்கள் முதலில் பதவிகளை துறந்து வெளியேற வேண்டும் என்று கண்டன தலைவர்கள் டொனஸ்க் நகரில் அறிவித்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் பற்றி அமெரிக்க ராஜாங்க அமைச்சர் ஜோன் கெரியோடு தான் பேசியிருப்பதாக பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சர் வில்லியம் ஹேக் கூறியிருக்கிறார்.
270 பேர் காணாமல் போயிருக்கின்ற மூழ்கிய கப்பலின் கேப்டன் மற்றும் 2 பணியாளர்கள் மீதும் தென்கொரிய அரசு வழக்குரைஞர்கள் பிடியாணை கோரி விண்ணப்பித்திருக்கிறார்கள். மூழ்கிய கப்பலுக்குள் நுழைய முயற்சிக்கும் சுழியோடிகள் சரக்கு தளத்திற்கு செல்ல முடிந்திருக்கிறது. எனினும் நீர் கலங்கி போயிருப்பதால் தெளிவு குறைவு காரணமாக உள்ளே மேலும் செல்ல முடியாமல் தடுமாறுகின்றனர். 28 பேர் உயிரிழந்து விட்டதாக உறுதியாகிவிட்டது. காணாமல் போயுள்ள பல சிறார்கள் படித்து வந்த பள்ளிக்கூடத்தின் துணை தலைமை ஆசிரியர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
எவரெஸ்ட் மலைப்பகுதியில் ஏற்பட்ட பனிப்பாறை சரிவு ஒன்றில் ஷேப்பாக்கள் எனப்படும் உள்ளூர் வழிகாட்டிகள் குறைந்தது 12 பேராவது கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து எஞ்சியோரை தேடும் பணிகளை நேபாளத்து அதிகாரிகள் இன்றிரவு இடைநிறுத்தியிருக்கிறார்கள். எஞ்சிய 4 தேடும் முயற்சிகள் நாளை சனிக்கிழமை காலை மீண்டும் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உலகிலேயே மிக உயரமான மலை உச்சி என்று கருதப்படும் எவரெஸ்ட் சிகரத்தின் மீது ஏறும் தற்கால முயற்சிகளில் இதுவே மிகவும் கோரமான தனி விபத்து என்று கருதப்படுகிறது. தரைமட்டத்து முகாமிலிருந்து சில 100 மீட்டர் உயரத்தில் உள்ள மிக ஆபத்தான பப்கோர்ன் பனிகள் என்றப்படும் கும்பு பனிவீழ்ச்சி பகுதியில் இந்த பனிப்பாறை சரிவு இடம்பெற்றிருக்கிறது.
தெற்கு சூடானில் போர் நகரில் ஆயிரக்கணக்கான பொதுமக்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருந்த ஐநா முகாம் மீது நடத்தப்பட்டுள்ள தாக்குதலில் 48 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக அங்குள்ள ஐநா அலுவலகம் கூறுகிறது. இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் தொடங்கப்படும் என்று நாட்டின் வெளியுறவு அமைச்சர் பர்னாபா பெஞ்சமின் கூறினார்.
We would like to assure our international partners, including regional partners, that the government of the Republic of South Sudan...
நேற்று வியாழக்கிழமை இந்த விதமான ஆத்திரமூட்டும் நிகழ்வுகளும் நடக்காமல் சுமார் 300 பேர் வரையான ஆயுதம் தரித்த சிவிலியன்கள் முகாமுக்குள் பலவந்தமாக நுழைய முற்பட்டு முகாமுக்குள் இருந்தவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக ஐநா கூறியது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
சிரியாவின் மைய நகரான ஹம்ஸில் கார் குண்டொன்று வெடித்ததில் 14 பேராவது கொல்லப்பட்டிருப்பதாக சிரியாவின் அரசாங்க ஊடகங்கள் கூறியுள்ளன. அதிபர் பஷீர் அல் ஆசாத்துக்கு ஆதரவான ஒரு மாவட்டத்தில் வெள்ளிக்கிழமை தொழுகையை முடித்துக்கொண்டு பள்ளிவாசலை விட்டு வெளியேறிக் கொண்டிருந்த வேளையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த மாவட்டத்தை இலக்கு வைத்து முன்னர் நடத்தப்பட்ட தாக்குதல்களின் வரிசையில் இந்த தாக்குதல் இப்போது இணைந்திருக்கிறது.
பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் பெண்களுக்கான மதப்பள்ளி ஒன்று தனது நூலகத்திற்கு அல் கைதா அமைப்பின் முன்னாள் தலைவர் ஒசாமா பின் லாடனின் பெயரை வைத்திருக்கிறது. 2011 ஆண்டு அமெரிக்க அதிரடி படையினரால் கொல்லப்பட்ட ஒசாமா பின் லாடனை இஸ்லாத்துக்காக உயிர்த்தியாகம் செய்தவர் என்று இந்த பள்ளிக்கூடம் சார்பாக பேசவல்லவர் வர்ணித்திருக்கிறார்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமும், தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
நைஜீரியாவின் வடப்பகுதியில் கடத்தப்பட்டுள்ள பள்ளி மாணவியரை கண்டுபிடிக்கும் முகமாக பாதுகாப்பு படையினரும் கண்காணிப்பு குழுக்களும் தேடுதல் நடவடிக்கைகளை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். போக்கோ ஹாரம் என்ற இஸ்லாமிய தீவிரவாத அமைப்பே கடந்த திங்கட்கிழமை இந்த மாணவியரை கடத்தியதாக நம்பப்படுகிறது.
பசிபிக் சமுத்திரத்தில் அடுத்த வாரம் திமிங்கில வேட்டிக்கை தொடங்கப் போவதாக ஜப்பான் தெரிவித்திருக்கிறது. அண்டார்டிக் சமுத்திரத்தில் இதேவிதமான நடவடிக்கை ஒன்றை சட்டவிரோதமானது என்று சர்வதேச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்ற நிலையில் ஜப்பான் இதனை அறிவித்திருக்கிறது. அண்டார்டிக் சமுத்திர தீர்ப்பு பசிபிக் சமுத்திரத்துக்கு பொருந்தாது என்பது குறிப்பிடத்தக்கது.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.